வடமாகாண முதலமைச்சர் தனது ஆட்சிக்குட்பட்ட நிலத்தின் ஒரு பகுதியில் போக முடியாமல் இராணுவ ஆட்சி மறைத்து வைத்திருக்கிறது. அந்த நிலை அவருக்கென்றால் இந்து மக்களுக்கு மற்றவருக்கு எப்படி இருப்பதை உலகம் அறிந்திருக்கும் என்று. அதற்கும் மேலாக இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும். இப்பொழுதுதான் சிவபொன் ராமநாதன் தினமின்று சிவபொன் ராமநாதனின் சிலைக்கு ஜனாதிபதி செயலகத்திலே மாலை அணிவித்து கௌரவித்து விட்டு வந்திருக்கிறோம். அந்த நிகழ்வுலே பேசுகின்ற பொழுது அமைச்சர் டி குணசேகரா, தமிழ் விடுதலை விடுதலை கூட்டணி தலைவர் சம்பந்தன் ஐயா எல்லோரும் இருந்தார்கள். நான் சொன்னேன், இந்த நாட்டின் முப்படைகளின் தளபதியான ஜனாதிபதியின் செயலகத்திலிருந்து பேசுகிறேன். இங்கே நிற்கிற பொழுது எனக்கு அளவேண்டும் போல் இருக்கிறது. சிவபொன் ராமநாதன் இங்கே இருந்திருந்தால் சிலியாக இல்லாமல் எழுந்து அழுதிருப்பார். ஏனென்றால் இந்த நாட்டிலே கல்லூரிகள் அமைத்து, பாடசாலைகள் அமைத்து, ஆலயங்கள் அமைத்து சமுதாயத்தை வளர்க்க ஆசைப்பட்ட ஒரு பெருமகன். அது மட்டுமல்லாமல் இந்த அவர் இல்லாவிட்டால் இந்த நாடு இருந்திருக்குமோ என்று கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமனின் பிறந்த தினத்தை இறந்த தினம் என்று அது ஜனாதிபதியிலே நாங்கள் நினைவுகொண்டு அஞ்சலி எடுத்துகிற பொழுது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. இந்த நாட்டிலே இன்று பாடசாலைகள் அளிக்கப்படுகின்றன, ஆலயங்கள் அளிக்கப்படுகின்றன. எதை ராமநாதன் வளர்க்க விரும்பினாரோ அதெல்லாம் அளிக்கப்படுகிறது. நாடை அழிந்து கொண்டு போகிறது. உண்மையிலே சிவபொன் ராமநாதனுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டியவர்கள் சிவபொன் ராமநாதன் காத்த சிங்கள இன தலைவர்கள் இன்று இப்படி அட்டுழியம் செய்கிறார்கள் என்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்தே நான் சொன்னேன். இது ஏனென்று சொல்கிற பொழுது இன்னும் ஒன்று சொன்னேன். இன்று அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம், ஆண்டு பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்த வடகிழக்கில் இருந்து வந்திருக்கின்ற பலர் பாதுகாப்பு வளையம் என்ற பொருளே, தொல்பொருள் ஆராய்ச்சி என்ற போர்வையிலே இந்து ஆலயங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள், அழிவுகள், அட்டூழியங்கள் எல்லாத்தையும் எடுத்துக் கொண்டு மிகவும் கவலையாக இருந்தது. அதை தீர்ப்பதற்கு எங்களுக்கு என்றொரு இந்து கலாச்சார அமைச்சர் இல்லை. நாங்கள் யாரிடம் போவது என்று தெரியாது. நாங்கள் போகணும் என்றால் பௌத்த அமைச்சரிடம் செல்கிறோம் என்று சொல்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாது. ஆனபடியால் சுயாதீனமான முறையிலே ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும், அது இந்துக்களை கொண்ட குழு நியமிக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அதே நேரத்திலே இன்று ஆண்டு பொதுக்கூட்டத்தில் தீர்மானித்திருக்கிறோம், இலங்கை இந்து மாமன்றமே ஒரு சுயாதீன குழுவை நியமித்து இந்து மக்களின் பிரச்சனைகளை ஆராய்ந்து ஒரு அறிக்கையை கூடிய சீக்கிரத்தை தயாரித்து எல்லோருக்கும் சமர்ப்பிக்கப் போகிறோம்.
வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதாக கூறியிருந்தீர்கள், குறிப்பாக என்ன பிரச்சனை ஏற்பட்டது?
பிரச்சனை என்னவென்றால், எங்களை வியாழக்கிழமை காலை 11 மணி அளவில் இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவரும் தெளிப்பள துர்க்கியம்மன் ஆலய தலைவருமான சைவஞானபானு செஞ்சொல் செல்வர் கலாநிதி ஆறு திரும்புகள் என்னை தொடர்பு கொண்டு கீரிமலைக்கு அருகே இருக்கின்ற பாதுகாப்பு வளையத்துக்குள் இருந்த இரண்டு ஆலயங்கள் அளிக்கப்பட்ட செய்திகள் வந்திருக்கின்றன வியாழக்கிழமை செய்தியில். அதற்கு மேலாக புதன்கிழமை இரவு இன்னும் ஒரு ஆலயம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தார். உடனடியாக நாங்கள் வடமாகாண முதலமைச்சரை தொடர்பு கொண்டு சொன்னோம், நீங்கள் அங்கே செல்ல வேண்டும், சென்று நிலைமையை பார்த்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அறிவித்ததும் அவர் மதிய போதின வேலை அப்படி இருந்தும் உடனடியாக ஒரு அங்கு தெல்லிப்பாளை துக்கியம்மன் தலைவர் ஆறு திருமுக ஒழுங்கு செய்த ஐயர்மாரையும் கூட்டிக் கொண்டு வாகனத்திலே சென்றார். சென்று அந்த பாதுகாப்பு வளைய எல்லையிலே அவர் போன பொழுது அவர் மறைக்கப்பட்டார். பாதுகாப்பு படையினர் சொன்னார்கள், தாங்கள் மேலிடத்து உத்தரவு பெறாமல் அனுமதிக்க முடியாது, நில்லுங்கள் என்று நிறுத்தி வைத்து மேலிடத்தவிடம் கழித்து போட்டு வந்து சொன்னார்களாம், உங்களை உள்ளுக்கு போக அனுமதிக்க வேண்டாம் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு வளையம் யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? இந்த நாட்டின் படைகளின் முப்படைகளின் தளபதியாக இருப்பவர் இந்த நாட்டின் ஜனாதிபதி. அப்படியான நிலையிலே அந்த ஜனாதிபதியை நேசக்கரம் நீட்டுகிறேன் என்று சொல்லுகிற முதலமைச்சருக்கே இந்த கதி ஏற்பட்டிருக்கிறது.
இந்த பாதுகாப்பு வலயங்கள் எல்லாம் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, தேசிய பாதுகாப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அமைக்கப்பட்டிருப்பதாக இலங்கை அரசாங்கம் கூறுகிறது. அந்த பாதுகாப்பு வலயங்களுக்குள் யாராவது செல்வதாக இருந்தால் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியோடு தான் உள்ளே செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை இலங்கை அரசாங்கம் வைத்திருக்கிறது. நீங்கள் அதற்குள்ளே நுழைவதாக இருந்தால் இந்த அதிகாரிகளுடைய அனுமதியை பெற்றுத்தானே உள்ளே நுழைய முடியும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது.
நிர்பந்தத்தை வைத்திருக்கிறார்கள், அது சரியானதோ இல்லையோ என்று தெரியாது. அது நாங்கள் சேலஞ்ச் பண்ணி போவது கூட இடமில்லாத கட்டத்திலே இருக்கிறோம்.
நீங்கள் ஒரு சட்ட நிபுணர், அதே போல வடக்கு மாகாண முதலமைச்சர் ஒரு முன்னாள் நீதியரசர், உச்ச நீதிமன்ற நீதியரசர். இந்த பிரச்சனையை இப்படி தடாலடியாக உள்ளே நுழைவதற்கு பதிலாக சட்ட ரீதியாக ஏன் முகம் கொடுக்க முடியாது? ஏன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது?
சட்ட ரீதியாகவே இந்த நாட்டிலே நாங்கள் நிவாரணம் பெற முடியாத நிலையில் இருக்கிறோம். இந்த நாட்டின் பிரதம நீதியரசருக்கு நடந்ததுகளை தெரியும். அப்படியான சூழ்நிலை இருக்கிறோம். நான் சட்டத்திறனியா இருந்தாலும் வெட்கத்துடன் சொல்கிறேன் ஐயா, சட்டத்தையோ நீதிமன்றத்தையோ நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய நிலையே இல்லை.
வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அமைச்சு பொறுப்புகளை பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவதாக கூட கூறியிருந்தார். தெற்குக்கு
அவரின் எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்புக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் என்று நம்ப முடியாத நிலையிலே நடக்கின்றன எல்லாம். ஆனபடியால் தான் தமிழ் மக்கள் சர்வதேச ரீதியான தலையீடு தேவை என்று ஆசைப்படுகிறார்கள்.
இப்போ வடக்கு மாகாணத்தில் இந்த அதிவுயர் பாதுகாப்பு வலயங்களுக்குள் இருக்கின்ற இந்த ஆலயங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இதே நிலைமை கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இருக்கின்ற பல ஆலயங்களுக்கும் ஏற்பட்டிருந்த சில முட்டுக்கட்டைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் கூறுகின்றன. அதே போல சில இடங்களில் இந்து ஆலயங்களை அண்மித்த இடங்களில் பௌத்த மத நிறுவனங்களை நிறுவது அல்லது அந்த காணிகளை தொல்பொருள் ஆய்வுகளுக்காக அவற்றை தடுத்து நிறுத்துவது, அந்த காணிகளை கையகப்படுத்துவது அல்லது அதற்கு அருகில் இராணுவ தளங்களை அமைப்பது போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக உள்ளூர் செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்படியான நிலைமையில் அகில இலங்கை இந்து மாமன்றம் என்கின்ற ஒரு அமைப்பு எந்த வகையான ஒரு அழுத்தத்தை இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது?
இந்த அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல சர்வதேச ரீதியிலும் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு வருகின்றோம். இப்படியான அநியாயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டு வருகின்றோம். நாங்கள் நேற்று இந்த பிரச்சனை வந்தபொழுது ஜனாதிபதியிடம் ஒரு கடிதம் அனுப்பி பிரயோசனம் இல்லை என்ற காரணத்தினால்தான் முதலமைச்சரை போய் பார்க்க சொல்லி நான் கேட்டேன். முதலமைச்சர் சென்றபடியால் தான் இந்த உலகம் எல்லாம் தெரியும் என்ன நிலைமை என்று.
சில காலத்துக்கு முன்பாக இந்து மாமன்றம் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தது. அதாவது அதிஉயர் பாதுகாப்பு வலயங்களுக்குள் இருக்கின்ற இந்து ஆலயங்களில் வழிபாடு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நீங்கள் விடுத்திருந்தீர்கள். அந்த கோரிக்கைக்கு என்ன பதில் கிடைத்திருக்கிறது?
ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. நாங்கள் திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னது ஒரு நாட்டிலே ஒரு ஆலயத்திலாவது பூஜை நடக்காட்டால் அந்த அங்கே ஆட்சி நிலைக்காது. நாங்கள் 2002 இவர் இதற்கு முந்தி இருந்த ஜனாதிபதிக்கு இதைத்தான் சொன்னோம். இப்பொழுது உங்களுக்கும் சொல்லுகிறோம். எங்களது நீங்கள் நம்புகிறீர்கள் சமயம் ஆன்மீகம் என்று, ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது. ஆனபடியால் எங்களை விடுங்க, தேவையென்ற நாங்கள் எங்களை தனியை விடாவிட்டால் நாங்கள் உங்களது படையின் பிரதிநிதிகள் அரசாங்க இந்து தினக்கள அதிகாரிகளுடன் சென்று பார்க்கிறோம் என்று. இதுவரை சாதகமான பதில் கிடைக்கவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள் யார் யாருக்கு இந்த உரிமை கோருகிறார்கள் என்று விரங்களை தாருங்கள். நான் விரங்களை கேட்டால் அந்த கோயிலுக்கு உரிமை உள்ளவர்கள் அந்த விரங்கத்தை அஞ்சுகிறார்கள்.
அடுத்த கட்டமாக இந்து மாமன்றம் என்ன செய்ய போகிறது?
நாங்கள் உங்களுக்கு முன்பு சொன்னது போன்று தொடர்ந்தும் குரல் கொடுத்து கொண்டிருப்போம், அழுத்தம் கொடுத்து கொண்டிருப்போம். இது பற்றி ஒரு முழுமையான அறிக்கை தயாரித்து எல்லோருக்கும் அனுப்ப உத்தேசித்திருக்கிறோம். சர்வதேச கவனத்திற்கு நாங்கள் இந்த பிரச்சனைகளை கொண்டு வர இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய நிலையிலே தமிழ் மக்களின் நம்பிக்கை சர்வதேச தலைப்பாட்டில் தலையிட்டினால்தான் இந்த அரசாங்கம் ஓரளவு நிவாரணத்தாலும் தரும் என்று. இப்போ யாழ்ப்பாணத்திலே மாகாண சபை நடந்தது என்றால் அது இந்தியாவின் தலையீட்டால் தான் நடந்தது என்று நம்பிக்கை இருக்கிறது. அப்படி இன்னும் வேறு நிவாரணங்களை பெறுவதென்றால் எங்களுக்கு சர்வதேச ஆதரவு வேண்டும். நாங்கள் குரல் கொடுத்து மற்றும் இதை சாதிக்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறோம்.